நாம் தொடர்ச்சியாக ஒன்று சாமியல் பார்க்கிறோம். ஒன்று சாமியல் அஞ்சாவது அதிகாரத்தை நம்ம ரெண்டு சாமியல் அஞ்சாவது அதிகாரத்தை வாசிக்க நீங்கள் கேட்டீங்க. 18வது நூற்றாண்டுக்கு பின்னாடி இந்த வெள்ளக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரயாணம் செய்து போய் ஆப்பிரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற நீக்ரோஸ் கருப்பாளுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அடிமையாக விற்குவாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய தொழிலாக இருந்துச்சு. அந்த மாதிரி அடிமையாக விற்கும்போது அந்த அடிமையாக ஆப்பிரிக்காவில் வாழுகிற மக்களை கொண்டு வந்து அடிமையாக விற்கும்போது அங்கே ஒரு ஆப்பிரிக்கன் குலத்தில் இருந்த ஒரு அடிமை, அவங்களுடைய குலத்தின் ஒரு பழக்கம் என்னன்னா அவங்களில் யாராவது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எத்தனை நாளாகட்டும் எத்தனை நூற்றாண்டு ஆகட்டும் அதை மீறவே மாட்டாங்க, மீறவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குலத்தில் இருந்து ஒரு மனுஷனை பிடிச்சிட்டு வந்து அமெரிக்காவில் விற்றுட்டாங்க. அவன் இறந்து போனால் அவன் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மாஸ்டருக்கு மாஸ்டர் மேலே இருக்கிற அன்பில், மாஸ்டர் என் நான் மாத்திரம் இல்லை என் பிள்ளைக எல்லாருமே உங்களுக்கு அடிமையாக தான் இருக்கோம், நாங்கள் விடுதலை ஆகணும்னா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு கொடுத்து வாங்கினீங்களோ அதை வட்டியும் முதலுமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் விடுதலையை ஃபீல் பண்ணுவோம், இல்லைன்னா உங்களுக்கு அடிமையாக தான் இருப்போம்னு அவர் சொல்லி இறந்துட்டார். அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு, பிள்ளைகள் பிள்ளைகள்னு அடிமைகள் இருக்க ஆரம்பிச்சிச்சு. 1863 ஆப்ராம் லிங்கன் பிரசிடென்ட் என்ன பண்ணார், ஒரு இமான்சிபேஷன் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்தார். இன்னுமே அமெரிக்காவில் அடிமைத்தனம் என்பது இல்லை, எல்லாருடைய ஓனருடைய உரிமைகள் எல்லாம் ரத்து செய்யப்படுகிறது, அடிமை யாரும் வச்சுக்க முடியாது அப்படின்னும் போது அங்கிருந்து 35 லட்சம் அடிமைகள் வந்து விடுதலை செய்யப்படணும். இது வெள்ளக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வந்துச்சு, ரொம்ப பிரச்சனை ஏற்பட்டுச்சு, உள்ளூர் போரே நடந்துச்சு அதனால. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆன பிறகு சில அடிமைகள்லாம் தப்பிச்சு போனாங்க, ஏன்னா கவர்மெண்ட்டே அந்த ரூல் கொடுத்துருச்சு நம்ம அடிமையாக இருக்க வேண்டியது இல்லைன்னு. ஆனால் இந்த மனுஷனுடைய பிள்ளைகள் தொடர்ந்து அடிமையாக தான் இருந்துட்டு வந்தாங்க, ஏன்னா அவங்க முப்பிதா கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்னு. அடிமைத்தனம் இல்லீகல் ஆன பிறகும் அவங்க தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த ஓனர் விட வேண்டியதாயிருச்சு அவங்கள, ஏன்னா கவர்மெண்ட் ரூல் வந்துருச்சு இல்லையா. இவங்க போய் 3 வருஷம் இந்த அடிமையும் அந்த குடும்பமும் போய் 3 வருஷம் அவர் மறந்தே போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த முப்பிதாவை எவ்வளோ காசுக்கு வாங்கினாலோ அந்த காசு தொடர்ந்து வட்டியோடு சேர்த்து எடுத்துகிட்டு வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதாங்க வச்சுக்கோங்க, எங்கள் முப்பிதாக்களை வாங்கினீங்க, இப்போ தான் நாங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா 3 வருஷம் கவர்மெண்ட்ஸ் மாறலாம், ரூல்ஸ் மாறலாம், ஆனால் எங்கள் முப்பிதா கொடுத்த வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தான், அந்த ப்ராமிஸ் மாறாது, அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றே படணும். அவருக்கு ஓனருக்கு என்ன வாயடைச்சு போனார், இப்படி கூட இருப்பாங்களா, மறந்தே போயிட்டார், இதெல்லாம் அவர் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் அதை வாங்காமல் நாங்கள் அடிமையாக ஏன்னா விடுதலையாக ஃபீலே பண்ண மாட்டோம். அதிசயமான கதை அது. 3 வருஷம் அவங்க வேலை செஞ்சு கொண்டு வந்த பிறகு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாஸ்டர் நினச்சே பார்க்கல, ஏன்னா எப்போவோ கொடுத்த ஒரு வாக்கு தத்துவத்துக்காக எவ்வளோ உண்மையாக அவங்க இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஜனங்களை யாராவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, அவங்க வாக்கு மேலே அவ்வளோ மதிப்பு கொடுக்குறவங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் முதல்ல ஒரு வீடு வாங்கும்போது ஒரு வீடு வாங்கினா அது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மி காசுக்கு தான் அக்ரி பண்ணோம். அக்ரி பண்ணி அவர்கிட்ட 6 மாதம் டைம் கேட்டேன், எனக்கு லோன் எல்லாம் ரெடி ஆகணும், நான் காசெல்லாம் ரெடி பண்ணணும், வாங்கிக்கிறேன். அது வாங்கிறது அந்த 6 மாதத்தில் என்ன ஆச்சு, அந்த ஏரியாவே டெவலப் ஆயிடுச்சு ஃபுல்லாக. ரோடு இருக்கலாது முதல்ல சாணி அப்படின்னு பார்த்தா தார் ரோடு வந்துருச்சு, கொலா வந்துருச்சு, போர்வெல் வந்துருச்சு, காவேரி எல்லாமே வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு 6 மாதத்தில். அந்த ஓனர் எத்தனையோ பேர் வந்து நாங்கள் அவ்வளோ கொடுக்குறோம் இவ்வளோ கொடுக்குறோம், நான் முடிவு பண்ணதை விட 10-15 லட்சம் அதிகம் கொடுக்குறேன்னு வந்து கேட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும், கேட்டாங்க ஏங்க அப்படி கொடுக்குறீங்கன்னு. அவர் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சு அவர் முஸ்லீம் என்னை பார்த்துட்டு தோளில் கை வச்சு ஜீத்தே ரஹோ பேட்டா அப்படின்னு நல்லா இருப்பா, எனக்கு வந்து எத்தனையோ பேர் உன்னுக்கிட்ட விற்கிற பதில் மற்றவங்களுக்கு வித்திருந்தா எனக்கு 15-20 லட்சம் கூட ஜாஸ்தி கிடைச்சிருக்கும். ஆனால் இப்படி காமிச்சார் நாக்கு. அது ஒரு வாட்டி சொல்லிட்டோம்னா உயிரே போனாலும் அந்த வார்த்தையை நம்ம மீறக்கூடாது. என்னமோ அந்த மனுஷன் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதை சொன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அது மாறக்கூடாது. அது எனக்கு இன்னும் மறக்கவே முடியாது. தேவ சாயலா படைக்கப்பட்ட மனிதன் எவ்வளோ பாவத்தில் விழுந்திருந்தாலும் அந்த குணத்தை நம்ம பார்க்குறோம் மனுஷருங்க கிட்டேயே. ஆனால் கடவுளுக்கு வந்து வாக்கு மாறாதவர், போய் உரையாதவர். அவர் ஒரு ப்ராமிஸை பண்ணிட்டார்னா அது உலகமே தலைக்கீழே ஆனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அந்த ப்ராமிஸை அவர் நிறைவேற்றே தீர்வார். மனுஷனே அவ்வளோ இதாக இருக்கும்போது, மனுஷ சாயலாக படைக்கப்பட்ட பாவி மனுஷனுக்கே அந்த உணர்வு இருக்கும்போது கடவுளுக்கு எப்படி இருக்கும்? அவர் வாயில் நாக்கிலிருந்து ஒரு வாக்கு தத்தம் புறப்பட்டுருச்சுன்னா அது நிறைவேற்றாமல் அவர் விடவே மாட்டார். அந்த இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி 2 சாமுவேல் 5:1-10 வரைக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவருடைய வாக்கை எவ்வளவு உண்மையா நிறைவேற்றுகிற தேவன்றதுக்கு ஒரு உதாரணம், பெரிய உதாரணம். எத்தனை காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அவர் வாக்கை நிறைவேற்றுறதுக்கு எவ்வளவு இடரல்கள் இருக்கலாம், காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் தகுத்தெறிந்த அவர் வாக்கை நிறைவேற்ற தேவன். அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா அதை நம்பலாம், ஆணித்தரமாக நம்பலாம். அதை நம்ம அவருடைய வாக்குகளை நம்பும்படிக்கு இந்த பகுதி நமக்கு ஒரு முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாடில் இருக்கிற நாம் 2 தலைப்பில் இதை புரிஞ்சுக்கலாம். 1-5 வரைக்கும் அவர் தாவீதுக்கு கொடுத்த சிங்காசன வாக்கு தத்துவம். தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார், அப்பா நான் ராஜா வாக்கும் ஒரு நாள் சிங்காசன வாக்கு தத்துவம். 2வது இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேச வாக்கு தத்துவம், கானான் தேசத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. 5-10 வரைக்கும் அது வருது பார்க்க. 1-5 வரைக்கும் தாவீதுக்கு கொடுத்த சிங்காசன வாக்கு தத்துவம். 4வது வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுது? தாவீதுக்கு வயசு வந்து 37.5 அந்த டைம்ல அவர் 37.4 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெப்ரோனுக்கு ராஜாவாகும் போது 30 இருந்தார். ஆனால் 30 ஆன பிறகு 7.5 வருஷம் ஆன பிறகு ஹெப்ரோன் ஒரு கோத்திரம், யூதா ஒரு கோத்திரம், அதுக்கு 30 வயசில் அவர் ராஜா ஆனார். ஆனால் 7.5 வருஷம் ஆன பிறகு எல்லா கோத்திரங்களும் வந்து அவரை ராஜாவாக்குது. 37.5 வயசு அவங்க வந்து எல்லா கோத்திரங்கள் சொல்ற காரணங்களை பாருங்களேன். 1வது வசனத்தில் அவங்க வந்து 3 காரணங்களை சொல்றாங்க. முதல் காரணம் என்ன? நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமா இருக்கிறோம். நம்ம பிரதர்ஸ் பா, தாவீது நீ ஒரு அந்நியன் இல்லை. ராஜா வாகணும்னா முதல் உபாகம 17வது படி ராஜா வாகணும்னா அந்நியனை ராஜாவை பண்ணிட முடியாது, இஸ்ரவேலனா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு ராஜா வாகணும்னா நீ நம்ம பிரதர்ஸ். 1வது காரணம் அதை சொல்கிறாங்க. இந்த கோத்திரங்கள் நானாக இருந்திருந்தேன்னா ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், இந்த பிரதர்ஸ் இவ்வளோ நாள் எங்கேப்பா போச்சு, என்னை விரட்டு விரட்டுன்னு சவுல் கூட தேடிக்கிட்டு விரட்டினீங்களே, அப்போலாம் அவங்களுக்கு தெரியலையா, இப்போ உங்கள் ராஜா அவருடைய கமாண்டர் இராணுவ கமாண்டர் அப்னர் இறந்து போயாச்சு, அவருடைய பொம்மை ராஜா இஷ்போசேத் இறந்து போய் இப்போ மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல் தத்தளிக்கிறாங்க, இப்போ தான் நான் தெரியுது நான் பிரதர்ஸ்னு, இப்போ தான் என் வழி தெரியுதா என் வீட்டுக்கு. நான் தாவீது அப்படி கேட்கல. இவங்களுடைய முதல் செய்கள்லாம் தங்களை குற்றப்படுத்திக்கிற மாதிரி இத்தனை வருஷம் பிரதர்ஸாக இருந்தாலும் அவனை விரட்டி விரட்டி அடித்தாங்களே சவுலோடு சேர்ந்து. ஆனால் இப்போது நம்ம பிரதர்ஸ்ப்பா முதல் காரணம். 2வது காரணம், நீ ஏன் ராஜாவாகணும்? உன்னுடைய அனுபவத்தில் உன்னுடைய தகுதி பாருங்களேன். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வருவரும் வந்தவரும் நீரே. சவுல் ராஜாவாக இருக்கும் போதே அவர் சும்மா பேருக்கு தான் ராஜா, ஆனா எங்களை முன்னாடி நடத்தினது எங்களுடைய லீடர் நீ தானே எங்களை முன்னாடி நடத்தின, நீ தானே எங்களை கூட்டு வந்த, எத்தனை வெற்றிகளை வென்று உன்னுடைய சாமர்த்தியத்தை ராணுவ திறமையை நீ நிரூபிச்சிருக்கிறப்பா. உன்னுடைய அனுபவத்திலே காமிச்சிருக்கிற உனக்கு தகுதி இருக்கு ராஜா ஆவதற்கு. அதை அவங்க அறிவி அதை சொல்றாங்க. ஆனால் மூணாவது முக்கியமான காரணம், ஆக்சுவலாக இதுதான் முக்கியமான காரணம், இந்த காரணம் தான் தாவீது மறுக்கவே முடியாது. என்ன, தேவன் அவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஞாபகப்படுத்துறாங்க. பாருங்களேன் ரெண்டாவது கடைசி பாகம், கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேல் மேல் தலைவனாயிருப்பா என்று உம்மிடத்தில் சொன்னாரே, உம்மிடத்தில் சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்கிறாரே, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நீ ஆவன் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறாரே. இந்த மூணு காரணங்களை வைத்து நீ இப்போ ராஜாவாகணும்னு, முதல் ஒரு கோத்திரத்துக்கு தான் ராஜாவா இருக்கிறார், 7.5 வருஷம் அதுக்கு ராஜாவா இருந்தார். இப்போ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இன்னொரு 11 கோத்திரங்கள் தலைவர்கள் வந்து நல்லா பாடத்தை கற்றுக்கிட்டோம், எங்கள் விருப்பத்தின்படி ராஜாவை வச்சு சவுலை வச்சோம், இஷ்போஷத்தை வச்சோம், இன்னொருத்தரை வச்சும் எங்களுடைய விலைவாசி கேஸ்லாம் பெருசாகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால வி ஸ்டாப், இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல நாங்கள் விருப்பம் இல்லை, ஆண்டவர் நியமிக்கிற ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்னு இன்னுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை. தாவீது 7.5 வருஷம் யூதாவை ஆண்டது, அதனால வந்த யூதாக்கு சமாதானம் செழிப்பதெல்லாம் பார்த்துருக்குறாங்க இவங்க இல்லைங்களா. இஷ்போஷத்து என்ன எல்லாம் உள்ள ஒரு குழப்பம்தான். ஆனால் இப்போது தாவீது எவ்வளோ நல்லா ஆண்டிருக்கிறார் என்பதை பார்த்து இந்த காரணங்களை சொல்லி அவரை ராஜாவாக்க வராங்க. மூணாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசு முடிசூட்டு விழா நடக்கிறத பார்க்குறோம். இஸ்ரவேலில் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவரோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அபிஷேகம், இது ஒரு பப்ளிக் ஃபெஸ்டிவல், ஒரு செலிப்ரேஷன், ஒரு பப்ளிக் செலிப்ரேஷன். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு செலிப்ரேஷனுக்குள்ள நம்மளும் நுழைஞ்சு இதில் பங்கு பெறணும். ஏன்னா ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் நம்ம நினச்சி பார்க்கணும். தாவீதுடைய ஆவியில், அந்த மக்களுடைய ஆவிக்குள்ள நம்ம போய் இதை அனுபவிக்க பார்க்கணும். எவ்வளோ குளோரிய செலிப்ரேஷன், எத்தனை கோத்திர கூட்டங்கள், 12 கோத்திரங்களில் எத்தனை மக்கள் வந்தாங்க, முழு இஸ்ரவேலே வந்து எவ்வளோ ஆர்வத்தோடு வந்து எப்ரோனில் 3 நாள் தங்கி ஒரே மனதோடு தாவீது ராஜாவாக முடிசூட்டுறாங்க. ஒரு கன்வென்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு, எல்லா ஸ்டேட்ஸும் ஒன்று கூடி அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க, ஒரு கவனன்ட் இல்லைங்களா. இப்போ அவங்க தேசமாக இருக்க போகிறாங்க, மோசேவுடைய ஆகமத்தின்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவங்க ஏற்படுத்துகிறாங்க, அவங்க தேசத்துக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ராஜாவுடைய பொறுப்புகள், இதுதான் ராஜாவுடைய சிறப்புரிமைகள், அவர் இதெல்லாம் செய்யணும், அவர் இராணுவத்தில் போராடி ஜனங்களை தற்காக்கணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணுன்ற ரூல்ஸ் எல்லாம் எழுதுகிறாங்க. ராஜாவுடைய பொறுப்புகள், மக்களுடைய பொறுப்புகள், குடிமக்களுடைய பொறுப்புகள், இதான் குடிமக்களாக நீங்கள் செய்ய வேண்டியது, ராஜாவுக்கு கீழ்ப்படிய வேண்டியது. இது எல்லாம் ஒரு உடன்படிக்கையாக செய்து ஒரு தேசமாக அங்கே அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் அக்ரி பண்ணுறாங்க. பாருங்களேன், அதெல்லாம் செய்த பிறகு அங்கே பதவி பிரமாணம் நடக்குது. நடந்து அங்கே 4-5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாவீது 30 வயதாக இருந்தான், அவன் எப்ரோனை ஆளும்போது 40 வருஷம் அவன் ஆண்டான்னு போட்டிருக்கு இல்லைங்களா, 40 இயர்ஸ். 7.5 வருஷம் எப்ரோனை ஆண்டான், 33 இயர்ஸ் முழு இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்டான். இந்த இன்னைக்கு தாவீது ராஜாவாகி அந்த பெரிய முடிசூட்டு விழா நடக்கிறத பார்க்குறோம். இவங்க வந்து அதுக்கு சொன்ன காரணம், ஆண்டவர் கொடுத்த ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸ் எப்போ கொடுக்கப்பட்டுச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2-3 வருஷம் நமக்கே ஆயிடுச்சு, கொரோனாலாம் வந்து நமக்கும் ஞாபகம் இருக்காது. தாவீதுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், 20 வருஷத்துக்கு பின்பதாக கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் சவுலை ஆண்டவர் நிராகரித்து சாமுவேலுக்கு சொன்னார், அப்பா ஜெஸ்ஸின்ற வீட்டுக்கு போ, அங்கே ஒரு அவனுடைய மகனில் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய ராஜாவை. சாமுவேலெல்லாம் ரெடி பண்ணிட்டு போறாரு, ஜெஸ்ஸியுடைய 7 பசங்க நிற்கிறாங்க, எலியா வந்து அப்படியே அப்படியே நிற்கிறாரு, பெரிய ஆள், பாடி மிலிட்ரி மாதிரி. சாமுவேல் பார்த்துட்டு, ஆஹா என்ன சிறப்பு, என்ன ஹைட்டு, இவன் தான் ராஜாவா இருக்கணும்னு நினைச்சாரப்போ கொட்டுற மாதிரி சாமியலுக்கு சொன்னார். ஏற்கனவே ஹைட்டா ஒரு ஆளை பண்ணிட்டு என்ன கஷ்டப்படுறோம் தெரியும்ல. உருவத்தை பார்த்து நான் முடிவு பண்றது இல்லப்பா, நான் இருதயத்தை பார்க்கறது. இன்னும் இல்லையா பில்ல. அப்ப இன்னொரு பையன் ஒண்ணு நான் வராங்க, ஏழு பேரும் இல்லை. சாமியல் முழிக்கிறார், தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன்னா நான், இது வேற ஏதாவது பசங்க இருக்கிறாங்களாப்பா உனக்கு அப்படின்னு. ஆமாங்க, ஒரு சின்ன பொடியா இருக்கிறான் அவன், இந்த மீட்டிங்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா உடனே கூப்பிடுங்க அவனை, ஓடி முச்சடிச்சுட்டு போய் சாமியல் வெயிட் பண்றாரு வான்னு. தாவீது அங்கிருந்து ஓடு 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 ஒன்று ஓடி வந்து கதவுக்குள்ள ஓடி வர்றாரு. அப்படியே மூஞ்செல்லாம் ரெட்டு, சின்ன பையன் கியூட்டா இருக்கிறாரு பாக்குறதுக்கு. உடனே சாமியலுக்கு சத்தம் கேட்குது, எந்திரி சாமியோல், என் ராஜாவை அபிஷேகம் பண்ணு. அப்போ எந்திரிச்சு அபிஷேகம் பண்ணி அந்த பொடியனுக்கு அந்த சிறு வயது 20 வருஷத்துக்கு முன்னாடி, தாவீது 15 வயசு இருக்கலாம், அந்த நேரத்தில் அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு நாள் ராஜாவாக, இஸ்ரவேலை நீ ஆளுவாய் என்ற வாக்கு தத்தம். உங்களுக்கு அந்த அருமையான கதை நமக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் 22.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, எவ்வளோ நீண்ட காத்திருப்புதல் யோசிச்சு பாருங்களேன். இந்த ப்ராமிஸ் நிறைவேறதுக்கு 15 இப்போ 37.5 வயசு அவருக்கு, இது நிறைவேறதுக்கு எத்தனை தடைகள். ஒரு வாழ்க்கையை நினச்சி பாருங்களேன், ஒரு ரிவ்யூ மாதிரி கூட நினச்சி பார்க்கல. எத்தனை தன் சொந்த சகோதரங்களுக்கே அவர் மேலே கோபம், பொறாமை இல்லைங்களா. கோலியாத் அவரை கொண்டு இருக்கலாம், சவுல் பொறாமையில் அவர் வாழ்க்கையை விரட்டு விரட்டு, அவன் மனைவியை பிடுங்கிட்டு அவனை விரட்டு விரட்டு விரட்டு, நாயை போல விரட்டி, எத்தனை திரிது, எத்தனை போராட்டங்கள். கடவுளுடைய வாக்குத்தத்துவமே நிறைவேறாது போகாத அளவுக்கு தாவீது சரிஞ்சு ராஜாவாருன்னா மேலே மேலே தான் போகணும். தாவீது எங்கே போனார், கீழே 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 போய் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார். சாப்பாடு இல்லை, சவுல் விரட்டுறாரு, யாருமே சோறு போட மாட்டேன்றாங்க. அபிமெலெக்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டார் தாவீது. பைத்தியக்காரன் பிலிஸ்தீர்கிட்ட மாட்டின்னு பைத்தியக்கார மாதிரி வாயில் தண்ணி உழுற மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போய் குப்பையில் போட்டாங்க, போடுயா அப்படின்னு. அடிலும் கேவல மிருகம் மாதிரி அந்த கற்பாறைகளுக்கு மத்தியில் என்ன கஷ்டம் இருந்திருக்கும், சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் வனாந்திரத்தில் போராடிக்கிட்டு. ஒரு அது சவுல் விரட்டுறதோ இவருதோ அந்த டாம் அண்ட் ஜெரி பார்ப்பீங்களா நீங்கள், கார்ட்டூன், இதே கதை தான். விரட்டிகிட்டே வருவார், அவர் ஓடுவார், இவர் விரட்டுவார், இதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அரசாங்கம் அவருக்கு விரோதமாக போச்சு, இராணுவம் அவருக்கு விரோதமாக போச்சு, எத்தனை ஒன்றி. அந்த டைமில் போய் அவர் குகையில் இப்படி சோர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது, ஜவிதே நீ ஒரு நாள் ராஜாவாக போகிறேனா இப்படி பார்த்து முறைச்சிருப்பார் நம்மளை. வேற வேலை இல்லையா உனக்கு, நான் ஒரு குடிமகனாகவே இல்லை, இப்போ நாடோடியாக இருக்கிறேன், இன்னொரு நாள் பொழைச்சா போதும்னு இருக்கிறேன், என்ன போய் ராஜாவாவன் அதாவன்னு அப்படின்னு தான் நினச்சிருப்பார். நடக்க முடியுமா அது குகையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது? இதெல்லாம் ஒரு நடக்கிற கதையா? எத்தனை தடவை அவர் கேள்வி கேட்டிருப்பார், ஆண்டவரே ராஜாவாவன்னு சொன்னீங்களே இப்போ பொழைச்சா போதும்னு இருக்கிறேன்னு. எவ்வளோ வாழ்க்கையில் நம்மளை எத்தனை பேர் தாக்கினாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், நம்ம சரிஞ்சு 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 கீழே போகிற மாதிரி இருந்தாலும் கடவுளுடைய வாக்கு தத்துவம் மாறுமா? யோசிச்சு பாருங்களேன், மாறுமா? ஏன் தாவீதை யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்கிறத பார்த்து சோர்ந்து தான் போனார், பின்வாங்கி ஜிக்லாக்கு போயிட்டார், பிலிஸ்தீர்களோடு சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு எத்தனை பாவங்கள் அங்கே, பொய் சொல்கிறதும் நாடகம் போடுறதும், இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாகவே போர் செய்யறதுக்கு வந்துட்டார் பிலிஸ்தீர்களோடு சேர்ந்து. அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைடுலாம், ஒருவேளை இஸ்ரவேலோடு போர் செஞ்சுருந்தா அவர் ராஜாவே ஏற்றுக்கொள்ளிருந்திருக்க மாட்டாங்க இல்லைங்களா, நம் ஜனங்களுக்கு விரோதமே வந்தார். 2 டிகேட்ஸ், 22 வருஷம் நானாவது ராஜாவாவதுன்னு தாவீது சிரிக்கிற நிலைமைக்கு அவர் போய் அவருடைய ஜிக்லாக்ல யோசிச்சு பாருங்களேன், அவரு பாவங்கள் எவ்வளோ கொடுமை, ஏமாத்துறது, ஊரெல்லாம் போய் அழிக்கிறதெல்லாம் பண்ணிட்டார். மற்றவங்களை நம்மளை தாக்கி கீழே கீழே கொண்டு வந்த ஆண்டவருடைய வாக்குத்தத்துவம் மாறாது. ஒருவேளை நம்மளா செய்கிற பாவங்கள்னால வாக்குத்தத்துவம் மாறிடுமா? நம்ம பின்வாங்கி போனோன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்துவம் மாறிடுமா? அவருடைய வார்த்தைக்கு உண்மை இல்லாமல் போனோன்னா மாறாது. யாருனாலையும் மாற்ற முடியாது. ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுத்துட்டாருன்னா அது நிறைவேற்றியே தீர்வார். தாவீது பாருங்களேன், அந்த ஜிக்லாக்ல பிள்ளைங்கள்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மனைவியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஊரெல்லாம் எரிச்சிட்டாங்க. மனுஷாக உட்கார்றாரு, அந்த கூட இருக்கிற ஆளுங்களே இவனை கொன்னாதான் நம்ம பொழைப்போம்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே தாவீதை கல்லெறிய பார்த்தான். அந்த சாம்பல்லிருந்து எந்திரிச்சு வந்தார். ஏன் அங்கே செத்துருக்கலாம் இல்லை தாவீது, நான் உனக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்குறேன், அதை உனக்கு நிறைவேற்ற வரைக்கும் உன்னை சாக நான் விட மாட்டேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். இத்தனை ஆபத்துகளில் அவர் பொழைச்சதுக்கு காரணம் என்னங்க, ஒரு ப்ராமிஸ் உனக்கு பண்ணியிருக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன்ப்பா. 20-22 வருஷம் கஷ்டங்கள், உபத்திரவங்கள், வருஷங்கள் கடந்தன. எத்தனையோ வழி தவறி போனார். என்னுடைய இக்கட்டுகளெல்லாம் என்னை மீட்ட கர்த்தர் அப்படின்னார். மீட்டு கடைசியில் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காட்சியில் நம்ம நிற்கிறோம். எங்கெல்லாம் போயிட்டு வந்தார், எப்படி இருக்கும் தாவீதுக்கு அந்த செருமனி யோசிச்சு பாருங்க. அவர் நினச்சி பார்த்து சங்கீதெல்லாம் எழுதுறாருன்னா இது இப்படி நினச்சிருப்பார். அந்த செருமனியில் எல்லா கோத்திரங்களும் வந்து அவர் கால் அவருக்கு முழங்காலிட்டு, நீ தாவீதே ராஜா, தாவீதே நடக்க முடியாத காரியம். 2 சாமியல் 2 ஆரம்பிக்கும் போதும் ஒரே ஒரு கோத்திரம்தான் அவர்கிட்ட இருந்துச்சு. இந்த அப்னர் வந்து ஒரு கலகத்தை ஏற்படுத்தி எத்தனையோ வருஷங்கள் 7.5 வருஷம் தள்ளி போச்சு. என்ன ஒரு திருப்தி நிறைந்ததாக அந்த நிகழ்ச்சி இருக்கும். இந்த எத்தனையோ நிகழ்ச்சிக்கு அப்புறம், வருஷங்களுக்கு அப்புறம் ஆண்டவர் அந்த எல்லா கோத்திரங்களும் முன் கொண்டு வந்து அவரை ராஜா வாக்குறார். சில நேரங்களில் விசுவாச நேரங்களில் அவரை காப்பாற்றினது அந்த வாக்குத்தத்தம். அவர் சில நேரங்களில் சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல். இன்னும் சில நேரங்களில் எத்தனையோ சங்கீதங்களை அவர் எழுதுறார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்த நம்பிக்கை ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஏன் சவுலை கொன்று இருக்கலாம், கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் நான் கையை வைக்க மாட்டேன், ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அது என் உதவி இல்லாமல் அவர் அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியும். அந்த வாக்கு அவர் நம்பினதுனால தான் எத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் தளராமல் இருந்ததையும் நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் தளர்னார் தான், ஆனால் அந்த வாக்கு தத்துவம் இருக்கும்போது எத்தனை சங்கீதங்கள் அருமையாக எழுதியிருக்கிறார் தெரியுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், பூமியை சுதந்திரித்து கொள்ளுவாய். துன்மார்கர்களை பார்த்து சங்கீதம் 27 சொல்றாரு, துன்மார்களை பார்த்து பொறாமைப்படாதே, துன்மார்கர்கள் வேரோடு பிடுங்கப்படுவார்கள், கர்த்தருக்காக காத்திரு, நீ பூமியை ஆளுவாய். அவரும் எழுதியிருக்கிறாரு கஷ்டத்திலேயே. இதெல்லாம் அவரே அவருக்கு சொல்லிக்கிறாரு, அது நமக்கு போதிக்கிறார். நம்பு, ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தா அதை நம்பு, அவர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாது. இப்போ அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கன்னு சோர்ந்து போகாது. இங்க வாக்கு மாறாத பொய் உரையாத யெகோவாவுடைய வாக்கு தத்துவம் காலத்தை வெதர் த இயர்ஸ்னுவாங்க. வருஷங்களை கடந்து சவுளுடைய விஷகரமான திட்டங்களை கடந்து, சவுளுடைய சொந்த பாவங்களை முட்டாள்தனத்தை கடந்து, எதிர்ப்பை கடந்து நம் கண் முன்னாடி நிறைவேறுகிறது, நிறைவேறுகிறது இல்லைங்களா? இதை நம்ம நம்புறோமா? God keeps his promises. கடவுள் தன்னுடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன், நிறைவேற்றக்கூடிய தேவன். காலமோ எதிர்ப்போ ஒருபோதும் அவருடைய வாக்கு தத்தத்தை குலைக்க முடியாது, குலைக்கவே முடியாது. தாவீதுடைய பார்ட்டியில் நம்மளும் ஜாயின் பண்ணலாம் இன்னைக்கு இல்லைங்களா? அந்த முடிசூட்டு விழாவில் ஜாயின் பண்ணி ஆண்டவரை ஸ்தோத் அனுபவபூர்வமாக படிக்கலாம். அந்த பார்ட்டியில் என்ன படிச்சுக்கணும் தெரியுமா? இந்த பார்ட்டியில் சில பார்ட்டியில் வெறும் சாப்பாடு தான் சாப்பிட்டு வரும், ஒன்றும் படிக்கிறது இல்லை. இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணால் என்ன தெரியுமா, இந்த பார்ட்டியுடைய தீம் God keeps his promise. தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில் அதை பயன்படுத்தலாமே, பல விதங்களில் பயன்படுத்தலாம். முக்கியமாக நம்முடைய மத்தியஸ்தருக்கு அதை பயன்படுத்தலாம். இது தாவீது வந்து எல்லா விதத்திலையும் இயேசுக்கு ஒரு நிழல் இல்லைங்களா? தாவீதுடைய ராஜ்யம் இயேசுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நிழல். ஏன்னா உன்னுடைய ராஜ்யத்தை தான் நான் நித்திய ராஜ்யமாக ஆக்க போறேன்னு தாவீதுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்தார். ஒரு முன்னோடி மாதிரி தாவீது. தாவீதுடைய ஜேர்னி எல்லாம் ஒரு நிழல். இயேசுக்கு பார்த்தீங்கன்னா இயேசுக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். அவருக்கும் சிங்காசன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவரே கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து. நீதான் ராஜா, நீதான் இந்த உலகத்தை ஒரு நாள் ராஜாதி ராஜனாக ஆளப்போற, அண்ட சராசரமே ஆளப்போறன்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். அவரு எப்படி இயேசு மாட்டு கொட்டாயில பிறந்து நசரேத்துல பிறந்து ஒரு நாள் அவர் பெரிய ராஜாவாவாரோ, தாவீதம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பெத்லேம்ல அதே இடத்துல தான் பிறந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்து, ஆரம்ப காலங்களில் தாவீது வந்து ஒரு மறைவு தான் இருந்தார். இயேசுவும் அப்படித்தான் மறைந்து இருந்தார். எப்படி தாவீத கொல்லணும்னு சவுல் ராஜா முன்னிட்டாரோ, இயேசுவை கொல்லணும்னு ஏரோது ராஜா முன்னிட்டார். இந்த நிழல் நல்லா பார்க்க முடியும் பாருங்களேன். எப்படி தாவீதுக்கு ஆரம்ப காலத்திலேயே ஒரு அபிஷேகம் ஏற்பட்டதோ, இயேசுக்கும் ஒரு அபிஷேகம் ஏற்பட்டது இல்லைங்களா. பரிசுத்தாவியானோடு இறங்கி நேசகுமாரன் ஒரு அபிஷேகம் வந்துச்சு. எப்படி கோலியாத்த போய் தாவீது ஆரம்பத்தில் வென்றாரோ, இயேசுவும் உண்மையா பிசாசுன்ற கோலியாத்த சோதனைகளை வென்று வெற்றியா வந்தார். தன்னுடைய மக்களிடத்திலேயே நிராகரிக்கப்பட்ட தாவீது மாதிரி இயேசுவும் தன்னுடைய மக்கள்கிட்ட வந்தாரு, அவரும் நிராகரிக்கப்பட்டார். தாவீது தன்னுடைய சொந்த மக்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டார், இயேசுவும் அதே மாதிரி தான் செய்யப்பட்டார். இந்த ரெண்டு பேருக்கும் ராஜாவாகுவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எவ்வளவோ எதிர்ப்புகளுக்கு மத்தியில ராஜாவானாங்க பாருங்களேன். எப்படி ஜிக்லாக்ல தாவீது அழுதாரோ, அதே மாதிரிதான் இயேசு சிலுவையில் அழுததை நம்ம பார்க்கிறோம். இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான துக்கத்தின் ஆழத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் ராஜா வாய்த்தார், தாவீது ராணம் கண் முன்னாடி ஆறுத ஆண்டவர் காமிச்சிருக்கிறார். ஏன் போட்டிருக்கிறாரு? இன்னொருத்தரும் நிச்சயமா ஆவார் என்பதை நம்பி நாம் வாழ்வதற்கு பாருங்களேன். ஏன் பிலிப்பியர் 2 நமக்கு என்ன சொல்லுது? அவர் தேவனுக்கு ஒப்பா இருந்தாலும் தன்னைத்தானே தாழ்த்தி மரணபரியந்தம் தாழ்த்தினார். தேவன் அதுக்கு அவரை எல்லா நாமத்தை விட உயர்ந்த நாமத்தை உயர்த்தி ஒரு நாள் இயேசுவின் நாமத்தில் முழங்கால் எல்லாம் முடங்கும். வானோர், பூமியின் கீழுள்ளோர், பூமியில் இருக்கிறவங்க எல்லா நாவும் இயேசு கர்த்தர் என்று அறிக்கையிடும். ஆனால் இன்னைக்கு அறிக்கையிடுறாங்களா? நோ, இல்ல, இன்னைக்கு இல்ல. அதான் எபிரேயர் 2:8 நமக்கு சொல்லப்படுது, இப்ப அப்படி இல்ல, இல்லாம இருக்கிறது. எல்லாருமே இயேசுக்கு வணங்கிக்கிட்டு இல்ல. ஆண்டவர் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது எத்தனையோ தடைகள் இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எப்படி தாவீதுடைய கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி எல்லா கோத்திரங்களும் ஒரு நாள் வந்து அவருக்கு முழங்காடி இட்டாங்களோ, அதே மாதிரி எல்லா தடைகளும் ஒடிச்செறிஞ்சு ஒரு நாள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லோரும் வந்து இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற ஒரு நாள் வரத்தான் போகுது, வரத்தான் போகுது. இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழ் உள்ளோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவு யாவும் அறிக்கையிடும்படிக்கு. இன்னைக்கு ஜெய் ஸ்ரீராம், அந்த ராம், இந்த ராம் என்ற எல்லா நாவும் ஒரு நாள் இயேசுவே கர்த்தர் என்று எல்லா நாக்குன்னு இருந்துச்சுன்னா நீ இதை அறிக்கையிடணும். அந்த நாள் வரப்போகிறது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, டுடே அப்படி இல்லை இல்லைங்களா. கொஞ்சம் பேர் தான், யாரு கொஞ்சம் பேர், தாவீது கூட எப்படி இருந்தாங்க, யார் யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்களோ தேசத்தினால அவங்க தான் தாவீது கூட இருந்தாங்க இல்லைங்களா. அவுட் காஸ்ட், ரொம்ப கடன் ஆயிட்டவங்க, பிரச்சனையா இருக்கிறவங்க, அவங்க தான் தாவீது கிட்ட வராங்க. ஆனா யார் யாரெல்லாம் தாவீது கூட வந்து சேர்ந்தாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டாங்க அன்னைக்கு. அன்னைக்கு ஆண்டாங்க. தாவீது ராஜா ஆகும்போது யாரெல்லாம் உயர்த்தி இருப்பாரு, யார் யாரெல்லாம் தன்னோடு தன் கஷ்டத்துல, தன்னுடைய அவமானத்துல, துயரத்துல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உயரத்துக்கு போனாங்க. அதான் பார்க்கிறோம். எல்லா தேசங்களும் ஒரு நாள் வந்து இயேசுதான் கர்த்தர் என்று அறிக்கை எடுக்கிற நாள் வரும். இந்த ரெண்டு பேருக்கும் கிங் ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ரொம்ப டிலே தான் ஆகுது. இதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா பாருங்களேன், கடவுள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனும் இயேசுவை ராஜாவன் அங்கீகரித்து அவரை கிரீடம் சூட்டுவார். எல்லா கோத்திரங்கள் வந்த மாதிரி பிலிப்பியர் 1:10 வாக்குத்தத்தம் நிச்சயமா நிறைவேறும். இயேசுக்கு, இயேசுக்கு எல்லா நாவுகளும் அறிக்கையிடும். ஓ, இன்னைக்கு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு பார்க்கும்போது தேசங்கள்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் போற மாதிரி. எங்கெங்க வராங்க பாஸ்டர்? யாரும் காஸ்பிள கேட்கறது இல்லை. நம்ம என்னவோ இந்து ராஷ்டிரா பண்ணோன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை எல்லாம் முஸ்லிம்ஸ் ஓடுற, அவங்க சவுல் தான் ஆடுற மாதிரி தெரியுது. சவுலுடைய ஆட்சி தான் நடக்குது. இஷ்போஷத்து தலைகீழ ஆடுறாரு. அப்னர் என்னன்னோ பண்ணிட்டு இருக்கிறாரு. லாந்தர் தாவீது எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க நடக்குது? அப்படித்தான் நமக்கு இன்னைக்கு இருக்குது இல்லைங்களா. எப்படி தாவீது விரட்டப்பட்டு ஒரு நாடோடியா சுத்துற மாதிரி இருந்தாரோ, இன்னைக்கு ஒரு வாக்கு கருத்தணிப்புன்றோம், ஒப்பீனியன் போல் எடுத்தோன்னா, தாவீதுக்கு அந்த நேரத்தில் ஒப்பீனியன் போல் எடுத்தோன்னா ஜீரோ தான் வந்திருக்கும். இன்னைக்கு ஒப்பீனியன் போல் எடுத்தோன்னா இயேசு ஒரு நாள் ராஜா, ஜீரோ தான் வரும். ஆனா நம்மளும் இயேசுடைய பிள்ளைகளா அப்படின்னா நிச்சயமாவே ராஜாவுடைய பிள்ளைகள் மாதிரியே தெரியல. எங்கேயோ நாடோடிகள் மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர் ஆளுவார். அதை நம்ம நம்பணும். அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் நிச்சயமாக நிறைவேறும். தோற்றம் எப்படின்னா இருக்கலாம், இன்னைக்கு அவங்க ஆள்ற மாதிரி, சவுல் ஆள்ற மாதிரி, இஸ்போஷேத் அவங்க தான் ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு நாளில் மாற்றக்கூடிய, தன்னுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடிய தேவன் நம்மளை நம்புகிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு இயேசுவோடு அவருடைய தாழ்ச்சியில் யார் யாரெல்லாம் அவரோடு அடையாளம் காட்டுகிறார்களோ அவங்க தான் அவரோடு ஆள போகிறாங்க ஒரு நாள். அதை நம்ம பார்க்குறோமா? இன்னைக்கு இன்னும் உலக மகிமை, உலக பேர், அரசாங்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம மயங்கக்கூடாதுங்க. இயேசுவோடு நம்மளை அடையாளம் காமிச்சிக்கணும், அவருடைய தாழ்ச்சியோடு நம்ம அடையாளம் காமிச்சிக்கணும். ஏன்னா அவரோடு பாடுபடுறவங்க தான் அவரோடு ஆள போகிறாங்க. அது நமக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் சரிங்களேன். நம்ம இயேசுவோடு இல்லைன்னா மனம் திரும்பி, ஏன்னா ஏன் அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றலை, ஏன் வரல? 1 பேதுரு 3:9 சொல்கிறாரு, அவர் வாக்குத்தத்தில் தாமதிக்கிறார்னு நினைக்கக்கூடாது, அவர் மனம் திரும்பணும்னு வெயிட் பண்ணுறார். ஏன்னா வந்து அவர் ஆட்சி அமைச்சார்னா போச்சு, இன்னுமே வா மனம் திரும்புதெல்லாம் கிடையாது. அவருடைய 2வது வருகையோடு முடிய போகுது இல்லைங்களா. எல்லா கால்களும் முடங்குற ஒரு டைம் வந்துடும். அந்த நேரத்தில் அவருடைய மகிமையில் நமக்கு எந்த பங்கும் இல்லை. இன்னைக்கு சவுலுங்க, இஸ்போஷேத்து, அப்னருங்க தலை தூக்கி தெரிகிற மாதிரி தெரியலாம். ஆனால் ஒரு நாள் இயேசு ஆழ்வார். இன்னைக்கு அவர் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் என்று அறிக்கையிட்டு அவர் தான் உங்கள் ராஜாவா, ஒரு நாள் நிச்சயமாக எல்லா முழங்கால்களும் அவர் காலுக்கு முடங்கும் இல்லைங்களா. அதுதான் நம்ம பார்க்குறோம். 2வது, நமக்கும் ஒரு பல நேரங்களில், ஆமாம் பாஸ்டர் நான் இயேசுவை ராஜாவாக நம்புகிறேன், ஆனால் அநேக நேரங்களில் ஒரு ராஜரீக வாழ்க்கமாக தெரியலையே. அடி அந்த இயேசு தாவீதோடு இருக்கும்போது அந்த குகையிலையும் அங்கேயும் இங்கேயும் சாப்பாடு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. என்ன ஆபத்து, என்ன வியாகுலம், என்ன டிப்ரெஷன் இல்லைங்களா. ஜிக்லாக்லாம் குடும்பம்லாம் போச்சு, ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரில, எல்லாம் தோல்வி 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 தான். ஆனால் அந்த தோல்வியில் நம்ம என்ன நினைக்கணும், ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார். இந்த கஷ்டங்கள் எல்லாம், தேவன் செய்கிற எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நன்மைக்காக நடக்கும், நன்மைக்காக நடக்கும். அதை நம்ம நம்புவோம். தாவீதுடைய எக்ஸாம்பிளை பார்த்து படிக்கணுங்க, ரொம்ப படிக்கணும். ஆண்டவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன். ஏன் ஆண்டவர் வாக்குத்தத்துக்கு நேரம் எடுத்தார் தாவீதுடைய வாழ்க்கையில், ஏன் உடனே வரமாட்டேன்றார், ஏன் ஆண்டவரே நிறைவேற்ற மாட்டேன்றார், எனக்கு எவ்வளோ ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்ம தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம்லாம், தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதெல்லாம் சாதாரணது இல்லை, பெருசு. அவரை போல கொடுக்குற வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றும் போது அதுக்கு நம்ம, அது பெரிய ஆசீர்வாதமாக நாம் அனுபவிக்க நம்மளை அந்த வாக்குத்தத்தத்துக்கு தயார் பண்ணுறார். யோசிச்சு பாருங்களேன், சவுலை வந்து ராஜான்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் ராஜா பண்ணிட்டாங்க, அவர் எப்படி இருந்தார் பாருங்க. தாவீத வாக்குத்தத்தம் பண்ணி 22 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தார், பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார், ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தார். நீ ராஜாவாகும் போது எவ்வளோ எமர்ஜென்சியை கொண்டு வந்து நீ என்னில் சார்ந்து நீ வாழணும், ஒரு முதிர்ந்த ராஜாவாக, உயர்ந்த ராஜாவாக வாழணும்னு அவரை தயார் செய்துக்கிட்டு வந்தார். அதே தான் நம்ம வாழ்க்கையிலையும் செய்கிறாருங்க. நம்ம ப்ராமிஸ் பண்ணி ஏன் உடனே நிறைவேற்றல, நம்மளை ரெடி பண்ணிட்டு வரார் இல்லைங்களா, ரெடி பண்ணிட்டு வரார். சில நேரங்களில் யாக்கோபு சொல்கிற மாதிரி, என் சகோதரர்களே நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசம் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏன் நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இராமல் பூரண நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யணும். தாவீதுக்கு அதான் செஞ்சிச்சு, நம்ம வாழ்க்கையிலே அதான் செய்கிறார். அவர் கொடுத்த ப்ராமிசஸ் பெருசு தான், உடனே அவர் ஏன் நிறைவேற்றுறதில்ல, அந்த ப்ராமிஸை மிகுந்த நிறைவோடு அனுபவிக்கிறன்ற முதிர்ச்சிக்கு நம்மளை ரெடி பண்ணிட்டு போகிறார். அது சாதாரணம் இல்லை தான், அடிக்க அடிதான் விழுவோம், உதைதான் விழுவோம். சில நேரங்களில் தாவீதுக்கு திருப்பி திருப்பி அடி விழுந்துச்சு. ஏன் சில நேரங்களில் இந்த பிளாக் ஸ்மித் வந்து இதை பெரிய ஏதாவது ஒரு கத்தி இல்லை ஏதாவது பொருள் பண்ணும்போது அதை தண்ணியில் போடுவாங்க, சூடு பண்ணுவாங்க, அடி அடி அடின்னு சமட்டியில் அடிப்பாங்க இல்லைங்களா. அடி ஏன், அவர் பண்ணதுலேயே பெஸ்ட்டு வெப்பன் பண்ணோன்னு பார்க்குறார். அப்படின்னா அது ரொம்ப ஹார்ஷாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. நம்மளை ஆண்டவர் ஹார்ஷாக ட்ரீட் பண்ணாருன்னா அது காரணத்துக்காகத்தான், அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார், அவர் ப்ராமிஸை நிறைவேற்ற பிளான் வச்சிருக்கிறார் இல்லைங்களா. இந்த பொறுமையானது பூரண கிரியை செய்யணும். அப்படிதான் தாவீது வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். ஓகே, சிங்காசனத்தின் வாக்கு தத்துவம் நிறைவேறத பார்க்கிறோம். தாவீது கொடுத்தது. அடுத்ததாக அது 1-4 வரைக்கும் பார்க்கிறோம். அடுத்ததாக இஸ்ரவேல் கொடுத்த தேச வாக்கு தத்துவம் பாருங்களேன். இப்போ என்ன நடக்குது, 5-10 வரைக்கும் தாவீது வந்து எல்லா கோத்திரங்களுடைய சப்போர்ட்டை கிடைச்சிச்சு, எல்லா உயரத்தில் இருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு தலைநகரம் தேவை இல்லைங்களா, ஒரு கேபிட்டல் தேவை. எங்கே போகிறது அவரு? இவர் எப்ரோன்லேயே இருந்தார்னா பிரச்சனை, ஏன்னா எப்ரோன் வந்து ரொம்ப யூதா இதுக்கு சேர்ந்தது. அவர் எப்ரோன்லேயே இருக்கிறார், நம்ம எங்கே போகிறது அங்கே, அவர் ரொம்ப யூதா. இல்லை இவர் பெஞ்சமின்ல போயிட்டாருன்னா அந்த பக்கம் நார்த்துக்கு சேர்ந்தது. இவர் பாருங்கள் எவ்வளோ ஞானமாக ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்த, பார்டரில் இருக்கிற ஒரு நடுவில் இருக்கிற ஒரு இடத்த தெரிவு செய்கிறார். அந்த இடம் எது? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ். அந்த இடம் தான் ஜெருசலேம் பாருங்களா. நம்ம மேப்பில் வந்து நம்ம இதாக்கள் செலக்ட் பண்ணும்போது டெல்லியை தலைநகரமாக செலக்ட் பண்ணிட்டாங்க. அது பாருங்களேன், நமக்கு ரொம்ப தூரம் இல்லை, மேலே தலைமையில் நம்ம சவுத்தில் இருக்கிறவங்க டெல்லியனா என்னன்னு கூட தெரியாமல் இருக்கிறோம். அதனால தான் நார்த்து வேறு சவுத்து வேறுன்னு பிரிஞ்சு நம்ம அடிச்சுக்கிறதே நிறையா. சொல்லப்போனால் ஞானமாக செலக்ட் பண்ணிட்டா மத்திய பிரதேஷ் நடுவில் இருக்குது. அதை செலக்ட் பண்ணியிருந்தால் எல்லாத்துக்கும் நடுவில் இருந்திருக்கும் தலைநகரமாக. இவர் அப்படி செலக்ட் பண்ணுறார், ஞானத்தோடு ஒரு சென்டர் பிளேஸ், இதுக்கும் அதுக்கும் பார்டர். மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் செலக்ட் பண்ணும்போது அவங்க எல்லா யுனைடெட் நேஷன்ஸை கொண்டு வரும்போது நடுவில் வச்சாங்க, எல்லாத்தையும் நடுவில் இருக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி எருசலேமை இவர் செலக்ட் பண்ணுறாரு பாருங்கள், ஒரு சென்டர் பிளேஸ். எல்லா இப்போ பிரிந்திருக்கிற கோத்திரங்களை ஒன்றிணைக்கணும், சென்டரில் ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணுறாரு. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அது வந்து அது ரொம்ப அருமையான இடம் எருசலேம். எருசலேமை பற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு மலை நகரம் இல்லைங்களா, உயர்ந்த சமபூமியில் இருக்கிற ஒரு இடம். அது சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய மலைகள், பெரிய கற்பாறைகள் பாறைகள். அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு கோட்டை நகரம். ஈஸியாக மேலெல்லாம் போக முடியாது, ஈஸியாக தாக்கலாம் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை அவர் செலக்ட் பண்ணுறார். ஆனால் ஒரு ப்ராப்ளம் அங்கே இருக்குது. என்ன ப்ராப்ளமு? அந்த இடத்துல இப்போ யார் இருக்கிறது? எபூசியரா, ஜெபுசைட், எபூசியர் கரெக்டா? அப்புறம் சிரிக்க போகிறாங்க யாராவது கேட்டு, இவர் என்ன ஏதோ ஒரு எபூசியர், எபூசியர்ங்க இருக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷில் தான் ஜெபுசைட்ஸ்னு படிச்சிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான வருஷங்களாக இஸ்ரவேல் ஜனங்க இவங்களை விரட்டவே முடியல. ஆண்டவர் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுக்குவேன். பார்த்தீங்கன்னா யோசுவா இவங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்தில் கானான் தேசத்தில் செட்டில் பண்ணும்போது யோசுவா 15:63 நமக்கு எழுத சொல்லுது, யூதா மக்கள் எபூசியரை அங்கே விரட்ட முடியாமல் அங்கே தொடர்ந்து இருந்தாங்க. சரி போட்டோம், கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் விரட்டினாங்களா? இல்லை, பல வருஷங்கள் ஆகி ஜட்ஜஸ் 1:21 பெஞ்சமின் அவங்கள விரட்ட முடியாமல் போச்சு. எபூசியர் அங்கேயே இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எபூசியரை விரட்ட முடியாமல் எருசலேமை ஆண்டுகிட்டு இருந்தது அவங்க தான் பாருங்களேன். இது வந்து தாவீது அந்த இடத்துக்கு போகிறார். அது எந்த அளவுக்குன்னா எபூஸ்ன்ற பட்டணமாகவே கருதப்பட்டுச்சு, அது அவங்களுடைய நகரமாக. இது தாவீது ஏன் அங்கே போய் தாக்குறாருன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஞானமான ஒரு காரியம் இல்லை, இது ஆவிக்குரிய விதத்துலேயே ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா இஸ்ரவேலுக்கே ஒரு பெரிய தேச சவால், அவமானம் எபூசியர் அங்கே இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை கொடுத்துருக்கிறாரு, அவங்களுடைய அவிசுவாசமும் பாவமும் தான் அந்த மக்களை விரட்ட முடியாமல் இருக்கு பாருங்களேன். ஒரு தேசத்துக்கே பல நூற்றாண்டுகள், ஜட்ஜஸில் முடியல, ஜோஷுவா காலத்தில் முடியல, எத்தனை நூற்றாண்டுகள் விரட்ட முடியாத கோட்டை நகரமாக எபூசியர் சவால் விட்டுக்கிட்டு அவங்க ஊருக்கு நடுவில் இருக்கிறாங்க, வரட்டவே முடியல இவங்கனால. தாவீது ஒரு உண்மையான இஸ்ரவேல் மகனாக, இது எல்லா இஸ்ரவேல் மகனுக்கும் ஒரு வேதனையை தான் கொடுக்கும். ஆண்டவர் இப்படி கொடுத்தாரே, நம்ம இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறோமேன்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, தாவீதுடைய ஊருக்கும் இது ஒரு ரொம்ப பக்கம். வாலிப நாட்கள் ஆடு மேய்க்கும் போதில் அந்த ஊர்லலாம் பார்த்துருப்பாரு, அவருக்கு ரொம்ப வேதனை ஏற்பட்டிருக்கும், இது வரட்ட முடியலன்னு. எப்படிங்க பாஸ்டர் அது சொல்கிறீங்க? எப்படின்னா 1 Samuel 17 தாவீது கோலியாத் தலையை வெட்டிட்டு, இன்ட்ரெஸ்டிங், அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, எடுத்துகிட்டு போய் எபூசியர் எருசலேம் கேட்டில் போய் மாட்டிட்டு வர்றாரு அந்த தலையை. ஏன் அங்கே போய் மாட்டினோம்? ஏன்னா தாவீதுக்குள்ளேயே பொங்கிக்கிட்டு இருக்கு, ஆண்டவருடைய தேசத்தில் போய் இவங்க இருக்கிறாங்களேன்னு சின்ன வயசுலேருந்தே அந்த வைராக்கியம் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு வார்னிங் மாதிரி, ஒரு நாள் உங்களை நாங்கள் விரட்டுவோம், இந்த சவால் விட்டுக்கிட்டு, ஏன்னா கோலியாத்துக்கு சவால் விட்டாரு, அவனையே வெட்டி அவன் தலையை போய் அங்கே போய் மாட்டிட்டு வந்தார். பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று சாமியல் 17:54 நீங்கள் படிச்சுக்கலாம், எருசலேமில் போய் மாட்டிட்டு வர்றார், வார்ன் பண்ணிட்டு வர்றார். இப்போ என்ன பண்ண போகிறார் தாவீது, தன்னுடைய வாலிப வைராக்கியத்தை நினச்சி இப்போ என்ன செய்கிறார், எப்படி இதை மேற்கொள்ள போகிறார், எத்தனை நூற்றாண்டு இதை மேற்கொள்ள முடியலையே, இப்போ தாவீதுக்கு எந்த சப்போர்ட் இருக்குது, எதை வச்சு இவர் ஃபைட் பண்ண போகிறாரு, எதை வச்சு தெரியுமா, யெகோவா கொடுத்த வாக்குத்தத்தம், யெகோவா கொடுத்த வாக்குத்தத்தம், தனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். 22 வருஷம் ஆன பிறகு அவர் நிறைவேற்ற கூடியவர்னா, 850 வருஷத்துக்கு முன்பதாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் நிறைவேற்றக்கூடியவர் அவர். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஆதியாகமம் 15:18 படிங்களா, ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 15:18
அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும்
அங்க கவனிங்களா, அவங்களுடைய தேசத்தை நான் உன்னுடைய சந்ததி கொடுப்பேன். இது எப்போ சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னார். ஆனால் தாவீதே அது அப்போ சொன்னதுப்பா, பழைய காலத்து கதை. காலங்கள் மாறலாம், நூற்றாண்டுகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், எத்தனை இந்த எபுசையர்கள் காலமாக சவால் விட்டுக்கிட்டு இஸ்ரவேலுக்கு அவமானமாக நிற்கலாம், யெகோவாவுடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. அவர் கொடுத்தார்னா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவன். என்னுடைய வாழ்க்கையில் 22 வருஷத்துக்கு அப்புறம் என்னை ராஜாவாக்குன தேவன் ஏன் 850 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றக்கூடியது, அந்த வாக்குத்தத்தை அடிப்படையாக வைத்து அதை தாக்க போகிறார். எப்படி தாக்க போகிற, இவ்வளோ பெரிய பட்டணம் ஆச்சே, இத்தனை நூற்றாண்டு இம்பாசிபிள் ஆச்சே, எப்படி பாஸ் செய்ய போகிற அப்படின்னு போகிறாரு. போன உடனே பாருங்களேன் அவருக்கு என்ன நடக்குது, 6வது வசனத்தை ஒரு கேலி நடக்குது. அவரை பார்த்து கேலி பண்ணுறாங்க எபிசேயர், என்ன சொல்கிறாங்க,
தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள்.
எப்படி இருக்கும், அவர் போய் இராணுவத்தோடு வந்திருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கோட்டையும் அவங்களுடைய அரணம் பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ்னா, வேறு வேலை இல்லையா, வந்துட்டு அரை ஆர்மியோடு, இதெல்லாம் பெரிய கவலையே இல்லை. எங்கள் ஊரில் இருக்கிற கண்ணு தெரியாதவங்க நொன்றவங்க வந்து அவங்களே போத உன்னை விரட்டுறதுக்கு, அவங்களே உன்னை விரட்டி தள்ளுவாங்க. தாவீதை ஒரு கோபப்படுத்துகிற மாதிரி, குருடர்களும் சப்பானிகளும் ஒரு ஹேண்டிகேப், எங்கள் ஊரில் இருக்கிறவங்க போதும் உன்னை விரட்டி துரத்திடுவாங்க, எங்கள் சின்ன பிள்ளைங்க பொடி பையனுங்க போதும், என்ன செய்வார் தாவீது, இந்த நகரம் இந்த பட்டணம் இதனோட கோட்டை இதுக்கு மேலே நான் எப்படி போவேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளாக இருந்தோன்னா இந்த கேலி பண்ண உடனே, ஐயோ இப்படியெல்லாம் கேலி பண்ணுறாங்களே இது முடியாதுன்னு போயிடுவோம். யெகோவா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார், யெகோவா வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அந்த ப்ராமிஸோடு அவர் என்ன பண்ணுறாரு, ஒருவேளை தாவீது பாருங்களேன் படிங்க 8வது வசனம்.
ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று.
8:6 சாரி, இல்லை 8வது தான்.
எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகிக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான்.
அவங்க கேலி பண்றாங்க, இந்த கோட்டை எப்படிப்பா ஏறி வர முடியும், எங்க சின்ன பசங்க ஹேண்டிகேப்பே ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ற ஒரு அகங்காரத்துல பெருமையில பேசுறாங்க. முடியாது, இது இம்பாசிபிள், உங்கள் தாத்தா முத்தாத்தா அவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டாங்க முடியல, நீ வந்திருக்கிறியா பண்ணுறதுக்கு, நம்ம போது எவ்வளோ சோர்வாகும், யோசிச்சு பாருங்களேன், இம்பாசிபிள் திங். தாவீதுக்கு என்ன ப்ராமிஸை நான் வச்சுட்டு வந்திருக்கிறேன், யகோவா மாறு வாக்கு மாறாத ப்ராமிஸை வச்சுட்டு இருக்கிற ஒருவேளை நாங்கள் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா தாவீது ஜெபம் பண்ணியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட இல்லைங்களா, அவர் ப்ராமிஸ் தானே, ஆண்டவரே வாக்கு தத்தம் பண்ணவரே இது பண்ணுங்கன்னு. தாவீது அந்த இடங்கள்லாம் அறிஞ்சவர், அவர் சின்ன வயசுலேருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு அந்த இதெல்லாம் தெரிஞ்சவர். அவருக்கு ஆவியானவர் உதவி செய்து ஆவியானவர் ஞாபகப்படுத்தி ஆண்டவர் அந்த ஊருக்கு ஒரு ஒரு தண்ணி டனல் இருக்கு, சுரங்க பாதை இருக்கு, அந்த இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்குள்ளே போகிற தண்ணி பாதை ஒன்று இருக்குது. அந்த தண்ணி பாதை வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியாலஜி பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பாதையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். அது வந்து வேர்டிக்கலாக ஒரு 80-90 அடி போகுது, ஒரு 90 அடி இப்படி போகுது. அங்கே போய் ஒரு கெஹாம்ன்ற ஒரு தண்ணீர் ஊற்றுக்கிட்ட போகுது. இந்த ஊரெல்லாம் முற்றுகையிடும் போது எருசலேமுக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு அந்த சுரங்க பாதத்தின் மூலமாக தான் போய் கொண்டு வருவாங்க. ஒரு வாட்டர் டனல் அது, அந்த டனல் இருக்கிறது தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா. அதை உணர்ந்தார், ஞாபகம் வந்திருக்கலாம், இல்லை ஆண்டவர் அவருக்கு அறிவிச்சிருக்கலாம். அந்த இன்டெலிஜென்ஸ் அவர் கிடைச்சவொன்னே அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே பார்த்து அந்த வசனத்தில் சொல்கிறாரு, அந்த சுரங்கத்தின் பாதையின் மூலமாக போய் அந்த தேசத்தை வீழ்த்திட்டு வர்றவங்கள நான் கமாண்டர் ஆக்குறேன்னு. 1 Chronicles 6:11 அதிகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்குது. இங்கே அவ்வளோ சுருக்கமாக இருக்குது அந்த இதே கதை. அங்கே வர்றோம், அதில் போய் அந்த தேசத்தை வென்று வருகிறவர்கள நான் கமாண்டர் ஆக்குறேன்னா, ஜோயர் அவருடைய கமாண்டர் போய் அதை வென்று அதை ஆள்றார் பாருங்களா, அதை வென்று ஜெயிக்கிறாரு. அதான் 9வது வசனத்தில் தாவீது அந்த எருசலேம் கோட்டையை பிடிச்சான் அப்படின்னு வருது. பிடிச்சிட்டு அந்த வந்து ரெனோவேட் பண்ணுறாரு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, அந்த சமபூமி ஆக்கி அது தன்னுடைய புது தலைநகரமாக அதை முற்றிலுமாக மாற்றுறார் பாருங்களா. 2வதாக நம்ம என்ன பார்க்குறோம், 1, தாவீது கொடுத்த சிங்காசன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. 2வதாக இத்தனை நூற்றாண்டு நிறைவேற முடியாம ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு அதை நிறைவேறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இதோட நம்ம முடிக்கலாம். ஒரு சில பயன்பாடுகளை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தாவீது இயேசுக்கு ஒரு நடர், இயேசுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நடர். இங்க இயேசுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் தான் சபை இன்னைக்கு இல்லைங்களா. அவருடைய ராஜ்யம் பரவுறது அவருடைய சபையின் மூலமா தான் பரவுது. எப்படி இங்கே வந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து தேவன் அங்கீகரித்த ஒரு ராஜாவை ஏற்படுத்தி அவங்க வந்து இத்தனை நாள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒத்துமை இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் அமைத்த ஒரு தலைவன் அமைத்து அவங்க வேதத்தின் கொள்கைகளின்படி செய்கிற போது ஆண்டவர் அவங்களை எவ்வளோ ஆசீர்வதிக்கிறார் பாருங்களேன், எவ்வளோ ஆசீர்வதிக்கிறாரு. தேவி அவங்கள மெய்ப்பனாக அவங்களை கூப்பிடுறாரு. இது வந்து நம்ம சபைக்கு அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபையெல்லாம் ஒழுங்கீனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவர் போட்டிருக்கிற தகுதிகளின்படி சபைகள் அமைக்கப்படாதனால தான். போன வாரம் கூட பாஸ்டர் பாலா சொல்லிட்டு இருந்தார், ஆண்டவர் கொடுத்த பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 1 Timothy 3 படி நம்ம தலைவர்களை அமைக்காததுனால தான் சபைகள் ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, சத்தியங்கள் சபைக்கு கிடைக்கிறதில்ல, சபைகள்லாம் பலவீனமாக ஒருத்தர் உள்ளுக்குள்ள சண்டை போடுறதும் ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வாரமும் கேட்கறதில்ல மக்கள். நமக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் வெளியில் இருக்கிற சபைகள்லாம் ஏன் இவ்வளோ இருக்குது, ஏன் பலவீனம் கிறிஸ்தவம் இவ்வளோ இதில் இருக்குன்னா இதாங்க காரணம், அவங்களா சுயமா பாஸ்டர்ஸ் ஏற்படுத்திக்கிறது, அவங்களா எஸ்பெஷத் மாதிரி அப்னர் ஏற்படுத்துகிற மாதிரி அவங்க பிள்ளைகளை ஏற்படுத்திடுறது, அவங்க ஆண்டவருடைய அழைப்பு இல்லாத தலைவர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் சபை பாடுபடுது பாருங்களேன். இதான் பெரிய பிரச்சனை. எப்போ ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம சபையை அமைத்து சபை தலைவர்களை அமைக்கிறோமோ, வரமுள்ள தலைவர்களை அமைக்கிறோமோ, அங்கே மக்கள் கிருபையில் வளர்றதையும் தேவ வசனம் தொடர்ந்து அறிவிக்கப்படுறதோ, மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறதோ, தேவராஜ்யம் பெறுகிறதோ நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இவங்கெல்லாம் எப்படி தாவீதோடு வந்து உடன்படிக்கை பண்ணி எப்படி அவங்களுடைய பொறுப்புகளை நிர்ணயிச்சுக்கிட்டாங்களோ அதே தான் புதிய ஏற்பாடுலையும் நம்ம பார்க்குறோம். நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி படிச்சுட்டு வரோம் இல்லைங்களா. அங்கேயும் ஒரு மெம்பர்ஸ்னால் என்ன, அது ஒரு உடன்படிக்கை, இட்ஸ் அ கவனன்டல் மெம்பர்ஷிப் நம்ம இருக்கிறது பாருங்களேன். நம்ம இஷ்டம் இருந்தால் சபைக்கு வரலாம் போகலான்ற சிஎஸ்ஐ சபை இல்லை இல்லைங்களா. இது ஒரு கவனன்டல் மெம்பர்ஷிப். நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவர் அப்படி நம்மளை எதிர்பார்க்கிறார், நீ என் ராஜ்யத்தை நான் கட்டப்போகிறேன், என் ராஜ்யத்தை கட்டப்படும் போது என் சபையில் நீ இணைத்து கொண்டு உனக்கு பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புல உன்னை இணைத்துக்கிற அங்க தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த தலைவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும். ஆண்டவர் வார்த்தையின்படி அவங்க சொல்ற உபதேசத்துக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும். இந்த சபை எல்லாம் தங்களுடைய பொறுப்புகளை ஒவ்வொருத்தரும் செய்யும் போது, அந்த தலைவர்கள் அவங்களுடைய பொறுப்பை செய்யும் போது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை பெருக செய்கிறார். பாருங்களேன், எங்க அந்த சபை மெம்பர்ஸ் பொறுப்புகளில் ஒழுங்கு இருக்கிறது இல்லை, அந்த தலைவர்கள் பொறுப்பில் ஒழுங்கு இருக்கிறது இல்லை, நினைச்சா வர்றது போறது மெம்பர்ஷிப்னா ஒரு சீப்பு அப்படிலாம் ஆச்சுன்னா ஆண்டவர் எப்படி அந்த சபையை அவர் ராஜ்யத்தை கட்டுவார்? யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. புதிய ஏற்பாடு, அதனால தான் நம்மளை அழைக்கிறது ஆண்டவருடைய சபைக்கு. நாம் உண்மையாக இருக்கணும், நம் கொடுத்த வாக்குத்தத்தை, ஏன்னா இதன் அடிப்படை எழுத்து அவர் சபை வளரப்போகுது. நம்மளுடைய பொறுப்புகளில் நம்முடைய வரங்களை பயன்படுத்தி தான் அவருடைய சபை வளரப்போகுது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவங்கள அமைச்ச பிறகு, ஒரு ராஜாவாக அமைச்சு ஒரு தேசமாக அமைச்ச பிறகு, அவங்க எல்லாம் அப்போதான் ஆடுவோம் பாடுவோம் பார்ட்டி வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? ஒரு விழாவை நடத்தினாங்க உண்மைதான், ஆனா அவங்களுக்கு உடனே ராஜாவை அபிஷேகம் பண்ண பிறகு ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த பணியில ஈடுபட்டாங்க. பாருங்களேன், அந்த நேரத்தில் என்ன அவங்களுக்கு கொடுத்த பணி என்ன? இஸ்ரவேலுக்கு அந்த முழு கானான் தேசத்தையும் ஆளணும், அவங்க அவங்கள கான்கர் பண்ணணும், அந்த பணியில ஈடுபட்டாங்க. நம்மளும் சபையாக நம்ம வார வாரம் படிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு அமைச்சு நம்ம ஒன்னா இருக்கும்போது நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுக்குல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பணி இருக்கு, நமக்கு கொடுத்த ஒரு ராஜ்யத்தின் பணி இருக்கு. நமக்கும் என்ன சொல்லி இருக்கிறாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க. தட்ஸ் அ மிஷன், சர்ச்சுடைய மிஷன் அதாங்க, நம்மளுடைய பணி அதுதான். அந்த மிஷனை ஆர்வத்தோடு நம்ம எடுத்து செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். காஸ்பல் அறிவிக்க பரப்ப நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கோம். அதை வந்து ஆர்வத்தோடு கிரியேட்டிவா திட்டமிட்டு நம்ம செய்ய நம்மளுடைய கடமை இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம், ஐயோ முடியாதுங்க பாஸ்டர், எபிசேயர் எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்கிறாங்க, வெளியிலலாம் பார்த்தா நூற்றாண்டு நூற்றாண்டா இப்போ இந்த இந்தியாவிலாம் நம்ம எப்படி காஸ்பிள் அறிவிக்கிறது, எவ்வளோ தடைகள் நமக்கு இருக்குது, எல்லாம் ஜெயிலில் போடுறாங்க, கிறிஸ்தவங்களை கொடுமைப்படுத்துறாங்க, அதை இதை காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தாவீது காரணங்கள் சொல்லிட்டு அவரும் இருந்திருக்கலாம், தாத்தானால முடியல அவங்கனால முடியலன்னு. வாக்குத்தத்தம் பண்ண தேவன் அதை நிறைவேற்றுவார். அவர் வாக்கு தத்தத்தை நம்பி காலடி எடுத்து வைக்க முயற்சி செய்யும் போது ஆண்டவர் அங்கே செயல்படுறதாக பார்க்குறோம் நம்ம, இல்லைங்களா? நிறைவேற்றினாரு, எத்தனை நூற்றாண்டு முடியாத ஒரு காரியத்தை சாதிச்சு எருசலேமை பிடிச்சாரு தாவீது. எதனால எதனால ஆண்டவர் வாக்கு தத்தத்தை நம்பினது? நமக்கு இயேசு வாக்கு தத்தம் கொடுக்க, நான் என் சபையை கட்டுவேன் சொல்லலையா? எதுக்கு சொன்னார் அதை? அந்த வாக்கு தத்தத்தை நம்பி நம்ம பணி செய்யணும், சிந்திக்கணும், திட்டமிடணும். இல்லை தடைகளை பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்கிறதா? இல்லை எபிசேயர் கோட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க நின்னாங்களே பாருங்களேன், எப்போ ஒரு சபை சரியான தலைவர்களோடு அந்த மக்கள் தங்களை அர்ப்பணித்து சபையாக ஏங்கி கமிட்டடாக அந்த உடன்படிக்கைக்கு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் நிற்க முடியாதுங்க, எந்த எதிர்ப்பும் நிற்க முடியாது. தான் முதல நூற்றாண்டு சபையை பார்க்குறோம். ரோம தேச ஆட்சியை வீழ்த்தி தலைக்கீழ மாத்துச்சே, எதனால முடிஞ்சிச்சு அந்த சபைக்கு? ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரே, தடைகள் எதிர்ப்புகள் அவங்க வரத்தான் செஞ்சிச்சு. என்ன பண்ணாங்க? போய் ஜபம் பண்ணி, ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீ, நீ சொல்லியிருக்கிறியா, நிறைவேற்றும் வார்த்தைக்கு வல்லமையை கூடும், எல்லாம் உடச்செறிஞ்சுக்கிட்டு போனாங்களே. அந்த மாதிரி ஒரு சபை, அந்த மக்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலேயோ ஜபத்திலேயோ ஆண்டவர் நமக்கு கொடுத்த சாதனங்களை பயன்படுத்தி இயேசுடைய ராஜ்யத்தை பரப்புறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை பரப்புறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எபிசேயர் ஆட்கொள்ளத்தான் முடியல, மேற்கொள்ளத்தான் முடியல, ஆனால் அவருடைய ப்ராமிஸில் நம்பிக்கை வைத்து எப்போ அந்த மக்கள் ஒன்றுபட்டு செயல்பட ஆரம்பித்தாங்களோ வெற்றி அவங்களுக்கு வந்துச்சு. நம்ம சபையாக ரொம்ப அக்கம்ப்ளிஷ் சாதிக்காததுக்கு காரணம் இதானுங்களே, இல்லைங்களா? ஆண்டவர் ப்ராமிஸை நம்புறது இல்லை, அந்த ப்ராமிஸின் அடிப்படையில் எந்த முயற்சிகளும் எடுக்கிறதில்லை. அதனால தான் நம்ம தோற்று நிற்கிறோம். சர்ச்சுடைய மிஷன் எவ்வளோ முக்கியம், இது எவ்வளோ நம்மளை என்கரேஜ் பண்ணணும். இந்த ப்ராமிசஸ் கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே, என் சபையை நான் கட்டுவேன், இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணும். எபிசேயர் எபிசேயர் கோட்டை, அதை நம்ம என்ன செய்யறதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் எந்த தேவன் தாவீதை ராஜா வாக்குவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அதே தேவன் இயேசு ராஜா வாக்கி முழங்காலெல்லாம் அவருக்கு முழங்கோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த ப்ராமிஸை நம்ம எந்த அளவுக்கு நம்பி செயல்படுறோம்? எப்போ சபையாக இந்த ஜனங்கள் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்து ஆண்டவர் பிராமிஸை நம்பி முயற்சி எடுத்தாங்களோ, எத்தனை நூற்றாண்டு சாதிக்க முடியாதது சாதிச்சாங்க. நம்ம செய்வோமா? இதான் கேள்வி. இதான் இந்த பாடம் நம்ம கற்றுக் கொடுக்குது. நம்ம செய்ய முடியுமா இல்லை, அவங்களால முடியல, நம்மளால முடியல, நம்ம உட்காந்து இருக்க போகிறோமா? சாதிக்க இல்லை, அசைக்க முடியாத கோட்டை இது, அந்த கோட்டை இதை கோட்டைன்னு நம்ம ஒன்றிணைந்தோம். இது இந்த தீர்க்க தரிசனமாக நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு போட்டிருக்குங்க. இந்த கோத்திரங்கள்லாம் இத்தனை காலம் பிரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்ராயிம் பெஞ்சமினுக்கு விரோதமாக, பெஞ்சமின் எப்ராயிமுக்கு விரோதமாக இருந்துக்கிட்டு அவங்க ஆண்டவர் கொடுத்த பணியே செய்ய முடியல. அந்த கானான் தேசத்தை முற்றிலுமாக ஆட்கொள்ள முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு ராஜா கீழே எப்போ ஒன்றிணைந்தாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியல. பிரச்சனை என்ன, இன்னைக்கு சபையில் ரொம்ப சவுலுங்க, ரொம்ப அப்னருங்க. ராக்கா போன வாரம் பார்த்தோமே, பேனா, நான் பெருசாகணும், நான் பெரிய பேர் வாங்கணும், நான் இதாகணும், அதாகணும். ஒன்றிணைந்து ஆண்டவர் ராஜ்யம் வளரணும். எப்போ நம்ம எல்லாரும் ஏன் பர்சனல் இது ஏன் லைஃப் எந்த பார்த்துக்கணும்னு சவுல் மாதிரி, ஐயோ எனக்கு பொறாமல் இருக்கு, அவர் தான் ராஜாவாக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது, அந்த பேர் இந்த பேர் என்ன, எந்த எப்போ சபைக்குள்ளே அதெல்லாம் இருக்கோ ஒன்றுமே செய்ய மாட்டார் ஆண்டவர். ஆனால் எப்போ ஒரு சபை தங்களுடைய சுயத்தையெல்லாம் மறந்து தேவ ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடணும்னு முன்ன நிற்கிதோ, அந்த சபைக்கு முன்னாடி ஒன்றும் நிற்க முடியாதுங்க, ஒன்றும் நிற்க முடியாது. வாக்குத்தத்தம் பண்ண தேவன், நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்ன தேவன், நம்மளை வச்சும் அதிசயங்களை செய்ய முடியும். நமக்கு முன்னாடி நிற்கிது எபிசேயர் கோட்டை, கவர்மெண்ட் மூலமாக நிற்கிது இல்லைங்களா, இந்துத்துவா மூலமாக நிற்கிது. நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் செய்ய முடியாமல், காஸ்பிளை எடுத்துகிட்டு போய் அறிவிக்க முடியாமல், என்ன அட்டூழியம் நடக்குது? உங்களை சுற்றி பார்க்குறீங்களா? பாடி நேற்று தூங்கிட்டு இருக்கிறோம், ப 2 மணி வரைக்கும் டமர 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 டம் சத்தம், மோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 மணிக்கு வரைக்கும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, அடி 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 அடின்னு டமர டமர டமர, யாரும் கேட்கறதுக்கு இல்லை, யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அநீதி அந்நியாயம் தலை தூக்கி நிற்கிது. எல்லாம் கல்லுங்களையோ மண்ணுங்களையோ ஆராதிச்சுக்கிட்டு, இன்னும் வரலாற்றை திருப்பிக்கிட்டு புரட்டிக்கிட்டு பொய்யுங்களும் இதுங்களும் தலை தூக்கி நிற்கிது. என்ன செய்யுது சபை? சவுலுங்களும் அப்னருங்களும் நிரம்பி போய் சபை இருக்குது. நம்ம எப்படி இருக்க போகிறோம் யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நமக்கு பாரத்தை ஏற்படுத்தவானா? இதெல்லாம் வைராக்கியத்தை ஏற்படுத்தவானா? இதெல்லாம் தாவீது மாதிரி ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்தி இந்த சபையை கட்டணுங்க. இந்த சபையில எல்லோருமே தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற, ஆண்டவருடைய ராஜ்யத்தை வளர்க்கிற வைராக்கியத்துல, சுவிசேஷ பரப்புல வைராக், இந்த தேசத்துக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் வரணும்னா, அரசியல் மாற்றம் அவங்க வந்தா காங்கிரஸ் வந்தா ஒன்னும் நடக்காது, இதே தான் நடக்கும், ஒன்னும் நடக்காது. இந்த தேசத்துல ஏதாவது ஒரு வெளிச்சம் வரணும்னா காஸ்பிள் பரப்பணுங்க, அதான் நம்ம வேலை, அது பரவணும். அதுக்கு நம்ம எல்லாம் வைராக்கியமா இருப்போமா? அது ஒண்ணுதான் இதை மாத்த முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வரலாற்று நமக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தட்டும், வரக்கு வைராக்கியத்தை ஏற்படுத்தும். தடைகளை பார்த்து நம்ம மயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. யாருமே கிறிஸ்தவத்தில் இன்ட்ரெஸ்டடாக இல்லையே, அங்கே போகும்போது கேலி பண்ண மாதிரி தாவீது, நம்மளையும் கேலி பண்ணுவாங்க இல்லைங்களா? கேலி உங்களை பண்ணுறதுல அதுக்கு தான் நம்ம பயப்படுறோம். நம்ம கண்ணு தெரியாதவங்க ஹேண்டிகேப்பே உங்களை விரட்டிடுவாங்க, போங்க உங்கள் பேச்சு யார் கேட்பாங்க, அப்படி இப்படி ஓய்யோ கேலி பண்ணிட்டாங்கன்னு ஓடிடுவோம். நம்ம அந்த கேலியே மாற்றி ஒரு லெஜெண்டாகவே மாறிப்போச்சு. தாவீது அது திருப்பியும் பயன்படுத்துகிறார். அந்த இதுவே இப்படி சொன்னவங்கள ஆண்டவர் எப்படி வீழ்த்தினா இருப்பார், அதுவே எங்களை கேலி பண்ணவங்கள நாங்கள் எப்படி இதை நாட்டையை மாற்றணும் பார், அந்த மாதிரி ஆக முடியும். இப்போ கேலி தான், கிறிஸ்டியன்ஸ் வரும் 2% தான், இல்லை கேலி தான் இல்லைங்களா, 2% நீங்கள் என்ன பண்ணிட முடியும், நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற கேலி குத்தா தான். யூடியூப்பில் கேலி கிறிஸ்டியன்ஸை, அந்த போதகர்களில் கேலி, எல்லா இடத்துலையும் கேலி தான். கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்டியானிட்டியே ஒரு கேலி கூத்தாக மாறிப்போச்சு. அந்த நிலைமையில் நம்ம நாடு இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்திலையும் ஆவியானவர் இருக்கிற ஒவ்வொரு நெஞ்சிலையும் தீ பற்றி எரியக்கூடாது. இப்படி இருக்கே நான் வாழ்கிற சந்ததி என் நாடு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பாரப்பட்டு சுவிசேஷத்தை பரப்பட்டு நம்மளால் முடிஞ்ச முயற்சி. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஒன்றுமே ஆரம்பிக்கணும், எங்கே என்னென்ன செய்யறது, ஆண்டவர் சொல்லியிருக்கார் ஆரம்பிக்க ஜபத்தில் பாரத்தோடு பாரப்பட்டு ஜபிக்கணும், அங்கே தான் ஆரம்பிக்கிறார். பாரம் இருந்துச்சுன்னா ஜபிப்போம், அந்த ஜபத்துல தான் ஆண்டவர் சந்த தாவீதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த கோட்டையை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு வீழ்த்தணும், ப்ராமிஸ் என்கிட்ட இருக்கு, நீங்க சொல்லி இருக்கிறீங்க இதை வீழ்த்துவேன், என் சபையை கட்டுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா என்ன பண்ணட்டும், ஜபம் பண்ணும்போது தான் ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுக்குற. அப்பா சுரங்க பாதை இருக்குப்பா, தண்ணி பாதை, நம்ம செய்யறோமா பாரப்பட்டு, நம்ம பாரப்பட்டு ஜபிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு கதவுகளை திறக்கிறார், சந்தர்ப்பங்களை காட்டுறார். அது வரைக்கும் நம்ம குருடரா தான் இருப்போம். முதல்ல அங்கதாங்க ஆரம்பிக்கிறது, பாரப்பட்டு ஜெபிக்கணும். அது இருந்தா வழிகளா திறக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸா கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். அது ஒருத்தர் வேலை இல்லை. ஒருத்தர் தாவீது மட்டுமா போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு, எல்லா ஒன்றிணைக்கும் போதுதான் வெற்றி வந்தது. நமக்கும் அது நடக்கும். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாம்.